நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5000 கடந்துள்ள நிலையில் அங்கு நிவாரணப் பணிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள்.
Biggest obstacle that we have at the moment is the ability to fly cargo, things like shelters, tents, etc. Because there is a severe shortage of cargo helicopters. We have no ability to get them up the mountains.
பன்னாட்டு வேண்டுகோளை நிராகரித்து 8 இந்தோனேஷியா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ள விவரங்கள். இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ள தகவல்கள்.
இந்திய அரசாங்கம் வந்ததற்கு பிற்பாடு இவ்வாறான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இவை நிறுத்தப்பட போகின்றதா இல்லையா என்ற விடயங்களை நாங்கள் அமைச்சரிடம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் அமைச்சரை சந்தித்து பேசணும். எங்களுக்கு போலீசாருக்கு மேல் இருக்கக்கூடிய ஐயங்களையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம்.
இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான சட்டம் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ள செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
நேபாளத்தில் பூகம்ப நிவாரண நடவடிக்கைகள் மந்தமாக நடப்பதாக நிலவும் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. பூகம்ப அழிவை சந்தித்த காட்மாண்டு நகரில் நகரவாசிகள் பேருந்துகளில் நகரை விட்டு வெளியேறுவதை தடுக்க கலவரம் தடுக்கும் போலீசார் தலையிட்டனர். நேபாள அரசு தன்னாலான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் தொலைதூரத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் பூகம்பத்தால் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ள சமூகங்களுக்கு உதவி சென்றடைய ஆரம்பித்துவிட்டதாகவும் கூறுகிறது. சீன எல்லை அருகே உள்ள ஒரு பகுதியிலிருந்து காயமடைந்த மக்களை அப்புறப்படுத்தவும் அங்கு உணவுப் பொருட்களை வானிலிருந்து வழங்கவும் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எவரெஸ்ட் சிகரத்தை எட்ட முயற்சி செய்த மலையேறிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் உள்ளூர் வாசிகளை விட மேலை நாடுகளின் மலையேறிகளுக்கே முன்னுரிமை தரப்பட்டதாக அதிகாரிகள் மறுத்துள்ளனர்.
நேபாள பூகம்பத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி 82 மணி நேரம் தவித்த ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். ரிஷிகனால் என்ற இவர் காட்மாண்டுவில் தங்கியிருந்த ஹோட்டல் இடிந்து விழுந்து அந்த இடிபாடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கினார். மீட்கப்படுவதற்காக இடிபாடுகளில் சிக்கியிருந்த நேரம் தனது சிறுநீரை குடித்து உயிரை தக்க வைத்துக் கொள்ள நேரிட்டதாக இவர் கூறினார். இடிபாடுகளில் அவரது கால் சிக்கிக்கொண்ட நிலையில் அவரால் தனது மொபைல் பேசியை பயன்படுத்தி தனது உறவினர்களை அழைக்க முடிந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரால் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் பெயரை நினைவில் வைத்திருக்க முடியவில்லை. அவர் துபாய்க்கு சென்று வேலையில் சேர்வதற்கு முன்னர் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். இவரை கடைசியாக நேபாளம் மற்றும் பிரெஞ்சு அவசர சேவை ஊழியர்கள் காப்பாற்றினார்கள்.
வடகொரியா 15 மூத்த நபர்களை கொலை செய்துள்ளதாக தென்கொரியாவின் புலனாய்வு அமைப்பு கூறுகிறது. நாட்டின் அதிபராக இருக்கும் கிம் ஜான் உன்னுக்கு எதிரானவர்களை இல்லாதொழிக்கும் நோக்கிலேயே இந்த கொலைகள் செய்யப்பட்டுள்ளன என்று தென்கொரிய புலனாய்வு அமைப்பு கூறுகிறது. வடகொரியாவின் காடு வளர்ப்பு திட்டம் குறித்து குற்றச்சாட்டுகளை வைத்த துணை அமைச்சர் ஒருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போதே புலனாய்வு அமைப்பினர் இந்த தகவலை வெளியிட்டனர். ஆனால் அவ்வாறான மரண தண்டனை நிறைவேற்றம் குறித்து இதுவரை வடகொரியாவிலிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் வரவில்லை.
லிபியா வழியாக ஐரோப்பாவிற்குள் ஆப்பிரிக்க குடியேறிகளை கடத்தும் லாபகரமான வர்த்தகம் நடைபெறுவதை பிபிசி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. படகுகளுக்கான தேவை அதிகரித்து வருவதால் படகுகளின் விலையை 400 அதிகமாக அதிகரிக்கச் செய்துள்ளதாக ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர் ஒருவர் கூறினார். ஐரோப்பாவிற்கு பயணிப்பதற்கு ஒருவருக்கு குறைந்தது $450 மக்கள் செலுத்துவதாகவும் ஆபத்தான படகுகள் மக்களால் நிரம்புவதாகவும் கூறிய அவர், இப்படி பயணிப்பவர்கள் உயிர் பிழைக்காமலும் போவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த வர்த்தகம் ஒரு வருடத்திற்கு சுமார் $150 million பருமதியானது எனவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
ஒரே பணியை செய்யும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒரே அளவு ஊதியம் பெற வேண்டும் என்பதை போப் பிரான்சிஸ் அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளார். அவ்வகையில் பணி ஒன்றாக இருக்கும் போது ஊதியங்கள் வித்தியாசமாக இருப்பது ஒரு பெரிய ஊழல் என்றும் அதை கிறிஸ்தவர்கள் எதிர்க்க வேண்டும் என்றும் ரோமில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் ஆற்றிய ஒரு உரையில் போப் கூறியுள்ளார்.
ஒரு தேவாலயத்திற்கு தீ வைத்ததற்காக எகிப்திய நீதிமன்றம் ஒன்று 69 இஸ்லாமியவாதிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. 2013 கெய்ரோவிற்கு அருகே கெர்டசா நகரில் வன் செயல்கள் வெடித்தபோது இந்த தீ வைப்பு இடம்பெற்றது. இரு போராட்ட முகாம்களில் இருந்து பதவியிறக்கப்பட்ட அதிபர் முகமது மர்சியின் ஆதரவாளர்களை தலைநகர் போலீசார் வெளியேற்றிய பின்னர் வெடித்த இந்த கலவரத்தில் போலீஸ் நிலையம் ஒன்றின் மீதான தாக்குதல் அடங்குகிறது.
இன்றைய தமிழோசியில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்திகள். நேபாளத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட மிக கடுமையான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5000 கடந்துள்ளது. அங்கு பன்னாட்டு உதவிகள் சென்று சேர்ந்து கொண்டிருந்த போதிலும் நிவாரண நடவடிக்கைகளில் சிக்கல்கள் உள்ளன என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் பிபிசியின் விவரங்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
நேபாளத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் சிக்குண்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அதேவேளை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்த இயற்கை பேரழிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை சுமார் 5000 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்படும் சடலங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இந்நிலையில் அங்கு முன்னெடுக்கப்படும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு அப்பால் நிவாரண பகிர்வு, தொடர் பீதி, சீரற்ற காலநிலை மற்றும் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் உட்பட பல பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. உலக நாடுகளும் தொண்டு நிறுவனங்களும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கான உதவிகளை வழங்கியுள்ள போதிலும் அவை தம்மை வந்தடைவதில்லை என பொதுமக்களில் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். நில அதிர்வால் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய நேபாளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் ராம்லால் மகராஜ். நில அதிர்வால் தான் பாதிக்கப்பட்டு பல நாளாகியும் தனக்கான எந்த ஒரு நிவாரணமும் இதுவரை வந்து சேரவில்லை என்கிறார் அவர்.
வெளிநாடுகளிலிருந்து நிவாரணங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். ஆனால் நாங்கள் இதுவரை எதனையும் பார்க்கவில்லை. ஒரு பக்கெட் பிஸ்கட்டோ அல்லது நூடுல்ஸோ எங்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை
என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் நில அதிர்வினால் பாதிப்புக்குள்ளானவர்களில் ஒருவரான ராம்லால் மகராஜ். இதேவேளை அரசாங்கத்துடன் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலமே தமக்கான நிவாரண நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க முடியும் என பாதிக்கப்பட்டவர்களில் மற்றொருவரான ராம் பக்தா கூறுகிறார்.
எங்களுக்கான உதவிகளை வழங்க அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து செயற்பட வேண்டும். பெருந்தொகையான வெளிநாட்டு உதவிகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அவர்கள் அதனை ஒரு இடத்தில் குவித்து வைக்காமல் எங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும்
என தனது ஆலோசனையை முன்வைத்தார் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் மற்றொருவரான ராம் பக்தா. நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் உயிர்களை காப்பாற்றவும் அவர்களை இயல்பு நிலைமைக்கு கொண்டுவரவும் தமாலான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக நேபாள அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சர்வதேச உதவிகள் தமக்கு மேலும் தேவைப்படுவதாக நேபாள பிரதமர் சுசில் கொய்ராலா தெரிவித்துள்ளார்.
இந்த தேசிய பேரழிவுக்காக நேபாள மக்களுக்கும் உயிரிழந்த வெளிநாட்டவர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களது நட்பு நாடுகள் எங்களுக்கு உதவும் என நம்புகிறோம். எங்களுக்கு உதவ முன்வரும் நாடுகளுக்கு நேபாளமும் நாட்டு மக்களும் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளனர். இன்று தொடங்கி 3 பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்காக துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது
என கூறினார் நேபாள பிரதமர் சுசில் கொய்ராலா. இதேவேளை நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக கூடாரங்கள், மருந்துகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் தம்மிடம் இருக்கின்ற போதிலும் அவற்றை கொண்டு சேர்க்க முடியாத நிலை இருப்பதாக எல்லையற்ற மருத்துவர்கள் அமைப்பின் காத்மண்டு நிவாரணக் குழுவுக்கான தலைவர் டாக்டர் பிரின்ஸ் மெத்யூ தெரிவித்துள்ளார்.
எம்மிடமுள்ள பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களிடம் எடுத்துச் செல்வது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஹெலிகாப்டர் வசதிகள் பெரிய அளவில் இல்லை. இருக்கும் ஹெலிகாப்டர்களாலும் அதிக அளவான பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாதுள்ளது. பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் கோர்கா போன்ற பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளோம். ஆனால் மலைப்பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் உள்ளது
என நிவாரண விநியோகத்தில் உள்ள இடையூறுகளை விவரித்தார் எல்லையற்ற மருத்துவர்கள் அமைப்பின் காத்மண்டு நிவாரணக் குழுவுக்கான தலைவர் டாக்டர் பிரின்ஸ் மெத்யூ. இருந்தபோதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதில் அரசாங்கம் அனைத்து வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நேபாள தேசிய பேரிடர் முகாமைத்துவ மேலாளர் ரமேஸ்வர் டங்கால் கூறினார்.
நிவாரண விநியோக விடயத்தில் அரசாங்கம் தன்னாலான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறது. ஆனால் பேரிடரின் தாக்கம் அதிகமாக இருப்பதோடு அது 20 பாதித்துள்ளது. எனவே நிலைமையை வளமைக்கு கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல.
என கூறினார் நேபாள தேசிய பேரிடர் முகாமைத்துவ மேலாளர் ரமேஸ்வர் டங்கால். நேபாள நில அதிர்வின் பின்னரான நிவாரண பகிர்வு நிலவரம் இவ்வாறு இருக்க, அங்கு இன்னும் 2 மாதங்களில் பருவமழை ஆரம்பமாக உள்ளமையினால் தற்காலிக கூடாரங்களில் உள்ள மக்களை வீடுகளில் குடியமர்த்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதநேய விவகாரங்களுக்கான பேச்சாளர் ஓர்லா பாகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நிவாரண நடவடிக்கைகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் நிதி உதவிகள் தொடர்ந்தும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பிரிட்டனில் மட்டும் 19 மில்லியன் பவுண்ட்கள் ஒரே நாளில் சேகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரை நாட்டின் மன்னர் சல்மான் திடீரென்று மாற்றி உத்தரவிட்டுள்ளார். வேறு பல நிர்வாக மாற்றங்களையும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சாதாத்.
மன்னர் சல்மானின் சகோதர மகனான உள்துறை அமைச்சர் முகமது பின் நயேவ் புதிய பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மன்னர் சல்மானின் மகனான முகமது பின் சல்மான் முடிக்குடிய இளவரசர் வரிசையில் 2வதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சவுதியின் அரசராக இருந்த அப்துல்லா மரணமடைந்ததை அடுத்து தற்போதைய மன்னர் சல்மான் கடந்த ஜனவரி மாதம் அரசராக முடிசூடப்பட்டார். முந்தைய அரசரான அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் 2005 அரசராக இருந்து வந்தவர். பட்டத்து இளவரசராக இருந்து வந்த முக்ரின் பின் அப்துல் அஜீஸ் உட்பட முந்தைய அரசருக்கு நெருக்கமானவர்கள் தற்போது ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றனர். நயேவ் ஏற்கனவே அமெரிக்காவுடன் நல்ல உறவுகளை பேணி வந்தவர் என்பதால் அவர் இளவரசராக அறிவிக்கப்பட்டிருப்பதை அமெரிக்கா நிச்சயம் வரவேற்கும். நயேவ் சவுதியின் பாதுகாப்புத்துறை தலைவராக இருப்பவர். இஸ்லாமியவாத தீவிரவாதிகளுக்கு எதிராக நயேவ் கடுமையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்தவர். 2009 அல் கைதா அவரை கொல்லவும் முயற்சித்திருந்தது. பட்டத்து இளவரசருக்கு அடுத்த நிலையில் நியமிக்கப்பட்டிருக்கும் முகமது பின் சல்மான் அரச குடும்ப வரிசையில் தொடர்ந்து மேலேறி வருகின்ற ஒருவர். ஜனவரி மாதத்தில் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஏமனில் சவுதி தலைமையில் நடக்கும் இராணுவ நடவடிக்கைகளை அவர்தான் தற்போது மேற்பார்வையிட்டு வருகின்றார். 1975 வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சவுத் அல் ஃபைசல் இந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு சவுதியின் அமெரிக்க தூதர் அதெல் ஜுபேர் அந்த இடத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் அரச குடும்பத்தை சேராதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய பிராந்தியத்தில் முக்கிய போட்டி நாடான ஈரானை பின்னுக்கு தள்ளும் வகையில் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்களில் உறுதியான நிலைப்பாடுகளை மன்னர் சல்மான் மேற்கொண்டு வருகின்றார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் சாதாத். போதைப்பொருள் கடத்தியதான குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று கூறி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 8 இன்று இந்தோனேஷியாவில் தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவர்களின் மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் அந்நாட்டு அரசால் நிராகரிக்கப்பட்டன. இதையடுத்து பல நாடுகள் தமது அதிருப்தியையும் கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட 9 8 மரண தண்டனை இந்தோனேஷிய நிரப்படி இன்று புதன்கிழமை அதிகாலை மத்திய ஜாவா தீவு சிறைச்சாலையில் துப்பாக்கிச்சூடு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இறுதி நேரத்திலாவது இந்தோனேஷிய அதிபர் கருணை காட்ட மாட்டாரா என்ற இயக்கத்தில் தண்டனைக்குள்ளானோரின் குடும்பத்தினரும் ஆர்வலர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அது பலனளிக்காமல் தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பரந்துபட்ட அளவில் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. வெளிநாட்டவர்கள் 7 உட்பட 8 மரண தண்டனை நிறைவேற்றிய இந்தோனேஷியா போதைப்பொருளுக்கு எதிராக தமது நாடு யுத்தம் செய்து வருவதாக கூறி தமது சர்ச்சைக்குரிய தீர்மானத்தை நியாயப்படுத்தியுள்ளார் நாட்டின் சட்ட அதிபர் முகமது பிரசிட்யோ. மரண தண்டனை என்பது மகிழ்ச்சியான ஒன்று அல்ல, ஆனால் நாட்டை பாதுகாக்க இது தேவையானது என்கிறார் இந்தோனேஷியாவின் சட்டமாதிபர். ஆனாலும் சட்டமாதிபரின் வாதத்தில் எந்தவிதமான அறிவியல் பூர்வமான நியாயமும் இல்லை என தன்னார்வ மனித உரிமைகள் அமைப்பொன்றின் ஆர்வலரான டாக்டர் ரிக் லைன்ஸ் தெரிவித்துள்ளார்.
The question of deterrence and the death penalty is something criminologists and social scientists have studied for generations, and there's never been any convincing evidence to show that the presence or absence of the death penalty has any impact at all.
மரண தண்டனையை குற்றவியல் வல்லுநர்களும் சமூக விஞ்ஞானிகளும் பல ஆண்டுகால ஆய்வுகள் செய்துள்ளனர். அதில் மரண தண்டனை எனும் கோட்பாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கும் குற்றங்களின் அளவிற்கும் தொடர்பில்லை என்பது தெரியவந்துள்ளது. மரண தண்டனையும் கூட குற்றங்களை குறைத்துவிடும் என்பதும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. எனவே போதைப்பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனை விதித்து அதை நிறைவேற்றுவது என்பதை அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடாகவே நாங்கள் கருதுகிறோம் என்றார் ஹார்ம் ரிடக்ஷன் இன்டர்நேஷனல் அமைப்பைச் சேர்ந்த டாக்டர் ரிக் லைன்ஸ். இந்தோனேஷியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆஸ்திரேலிய பிரஜைகளான மயூரன் சுகுமாரன் மற்றும் அண்ட்ரூஷான் ஆகியோருக்கு கருணை வழங்குமாறு ஆஸ்திரேலியா ஆரம்பம் முதல் ராஜாங்க ரீதியாக நகர்வுகளை மேற்கொண்டிருந்தும் அது பலனளிக்கவில்லை. தமது பிரஜைகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் இந்தோனேஷியா விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஆஸ்திரேலியா எச்சரித்திருந்த நிலையிலும் இந்த தண்டனை நிறைவேற்றம் நடைபெற்றுள்ள நிலையில் இன்று இந்தோனேஷியாவிற்கான தமது தூதரை ஆலோசனைகளுக்காக ஆஸ்திரேலியா அழைத்துள்ளது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இரு ஆஸ்திரேலிய பிரஜைகளின் குடும்பத்தாருக்கும் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி
அபாட், cruel and unnecessary. A cruel
மக்களின் கோபம் எமக்கு புரிகிறது. அதே நேரம் இப்படியான கடும்போக்கு நிலையை மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. மயூரன் மற்றும் ஷான் ஆகியோருக்கான மரண தண்டனை கொடுமையானது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் பல வருடங்களை அவர்கள் சிறையில் கழித்தார்கள். இந்த இளைஞர்கள் இருவரும் முழுமையாக புனர்வாழ்வளிக்கப்பட்டு விட்டார்கள். ஆதலால் இந்த மரண தண்டனை தேவையற்றதொன்றும் கூட. ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவின் கட்டமைப்பை மதிக்கிறது. நாங்கள் இந்தோனேஷியாவின் இறையாண்மையை மதிக்கிறோம். ஆனாலும் இந்தோனேஷியாவின் இந்த செயலை கண்டிக்கிறோம் என்றார் ஆஸ்திரேலிய பிரதமர். இதேவேளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரஜை மேரி ஜென் பியட்ஸ்டாவின் மரண தண்டனை இறுதி நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் போதைப்பொருளை கொண்டு செல்ல மேரி ஜென் பியட்ஸ்டாவை தாமே தந்திரமாக பயன்படுத்தியதாக இறுதி நேரத்தில் பெண்ணொருவர் கூறி பிலிப்பைன்ஸ் போலீசாரிடம் சரணடைந்த நிலையிலேயே இரண்டு பிள்ளைகளின் தாயான மேரி ஜென் பியட்ஸ்டாவின் மரண தண்டனை மேலதிக விசாரணைகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
செய்திகளை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் குறையவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக வடபகுதியில் பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அப்படியான நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள் என்று கூட்டமைப்பின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உள்துறை அமைச்சர் ஜான் அமரதுங்கா அவர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் பேசினேன்.
ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதே தேதி 8ஆம் தேதி அன்று 3 பத்திரிகையாளர்களுக்கு கத்தியை காட்டி மிரட்டிய போலீஸ் துறையைச் சேர்ந்தவர்கள் பிற்பாடிவர்கள் போய் அது சம்பந்தமான கேஸை போலீசிடம் கொடுக்க போன பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள விடாமல் மறுத்தது, அதற்கு பிற்பாடு அவர்கள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு போனது போன்ற சில விஷயங்களும் நடந்து இருக்கின்றது. கடந்த 22ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவருடன் பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னும் பத்திரிகையாளர் இன்னும் வச்சிருக்கப்பட்டிருக்கிறார் மாத்திரமல்லாமல் அவர் ஒரு புலி ஆதரவாளர், வெளிநாட்டு புலிகளுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் போன்ற புதிய புதிய சமாச்சாரங்கள் சேர்க்கப்பட்டு அவரை தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆக இவ்வாறு வடக்கு மாகாண பத்திரிகையாளர்கள் கடந்த 1 மாதத்தில் வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் இப்படியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புதிய அரசாங்கம் வந்ததற்கு பிற்பாடு இவ்வாறான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இவை நிறுத்தப்பட போகின்றதா இல்லையா என்ற விடயங்களை நாங்கள் அமைச்சரிடம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இன்று அமைச்சரை சந்தித்து பேசணும். எங்களுக்கு போலீசாருக்கு மேல் இருக்கக்கூடிய ஐயங்களையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம்.
புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகும் ஊடகவியலாளர்களுக்கான அச்சுறுத்தலும் அழுத்தங்களும் தொடர்கின்றன அப்படிங்கிற கவலையையும் குற்றச்சாட்டையும் நீங்க முன்வைத்து ஜான் அமரதுங்க அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசின பிறகு அரச தரப்பில் இருந்து உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் அல்ல உறுதியான பதில் கொடுக்கப்பட்டதா?
உடனடியாக தாங்கள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் மகாதிபருக்கு இந்த விடயம் உடனடியாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த விடயங்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமோ அவை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இந்த விஷயங்கள் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் பார்ப்பதற்கான முயற்சிகளை தாங்கள் மேற்கொள்வதாகவும் எங்களுக்கு உறுதி கூறியிருக்கின்றார்கள். எங்களுக்கு மிக விரைவாக இதற்கான பதிலை கூறுவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இவை தொடர்பாக அடுத்த சில நாட்களுக்குள் எவ்வாறான புரோக்ரஸ் அல்லது டெவலப்மெண்ட் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் இவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து.
இதனிடையே வந்து இலங்கையில அரசால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காணாமல் போனவர்கள் தொடர்பிலான அந்த விசாரணை ஆணையம் வந்து தனது இடைக்கால அறிக்கையை அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறது என்று சில நாட்களுக்கு முன்னால் செய்திகள் வந்தன. எனினும் அந்த அறிக்கை வந்து இதுவரை வெளிப்படையாக பொதுமக்களின் பார்வைக்கோ அல்லது உங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்காக வைக்கப்படவில்லை அப்படிங்கிற சூழல்ல இன்றைக்கு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரான ஜான் அமரதுங்கவை நீங்கள் சந்தித்த பொழுது இது குறித்து நீங்கள் பேசினீங்களா அல்லது பேச்சுவார்த்தை என்பது இது விவாதத்திற்கு வந்ததா?
உண்மையாகவே நாங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காகத்தான் சென்று வந்தோம். ஆனால் நாங்கள் சென்ற பொழுது இந்த காணாமல் போன பிள்ளைகளினுடைய பெற்றோர் ஏறத்தாழ 25-30 பேர் அமைச்சரவை பார்க்க அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள்
தங்களது பிள்ளைகளை அண்மையில் கடந்த தைப்பொங்கலின் பொழுது இங்கு ஒரு சிறைச்சாலையில் அவர்கள் இருந்ததாகவும் அதற்கு ஆதாரமாக அந்த சிறைச்சாலையில் நடந்த தைப்பொங்கல் விழா படங்களையும் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அதில் தமது பிள்ளைகளை அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். ஆகவே இவ்வாறு அவர்கள் உயிருடன் இருக்கத்தக்கதாக இதுவரை அவர்களை பற்றி எந்தவித தகவலையும் அரசாங்கமையும் வெளியிடாமல் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியது மாத்திரம் அல்லாமல் உடனடியாக அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அது பற்றின முழு தகவல்கள் தமக்கு வர வேண்டும் என்றும் கேட்டிருந்தார்கள். அமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அமைச்சருக்கு நாங்களும் ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருந்தோம். இலங்கையில் இரகசிய முகாம்கள் என்ற சிலது இருப்பதாக என்ன நம்பப்படுகின்றது. ஏனென்றால் இவ்வாறானவர்கள் காணாமல் போன பல பேர் அவ்வாறான இடங்களில் இருப்பதாக எமக்கு தகவல்கள் முன்னர் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணை எதுவும் இந்த புதிய அரசாங்கத்தால் நடாத்தப்படவில்லை. மாறாக அவர்கள் யாரும் இல்லை என்று போலீசார் அல்லது இராணுவத்தினர் கூறுகிற பதில் எங்களுக்கு சொல்லப்படுகின்றதே தவிர முன்னர் இவர்கள் சரணடைந்திருந்தார்கள் அல்லது பெற்றோரால் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறானவர்களுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால்தான் இவர்கள் எந்த முகாமில் வைக்கப்பட்டார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அவ்வாறான ஒரு விசாரணையை நடத்தும்படி நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கின்றோம்.
கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இந்தியாவில் ஊழல் தடுப்பு சட்டத்தை மேலும் கடுமையாக்கும் வகையிலான சில சட்ட திருத்தங்களை அரசு கொண்டு வந்துள்ளது. இது குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஊழலை கொடிய குற்றமாகவும் அதில் ஈடுபடுவோருக்கு கூடுதல் தண்டனையை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் தொடர்பிலான மசோதாவுக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பிலான மசோதா முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட போது அதில் சில முக்கிய மாற்றங்கள் கோரப்பட்டிருந்தன. பின்னர் இந்திய சட்ட ஆணைக்குழு அளித்துள்ள பரிந்துரைகள் ஏற்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ள சட்ட திருத்த மசோதாவுக்கு மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி ஊழல் குற்றச்சாட்டு தொடர்புடைய வழக்கு விசாரணை 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய மாற்றங்கள் எவ்வளவு அவசியம் என்று முன்னாள் மத்திய புலனாய்வுத்துறை அமைப்பின் தலைவரும் நல்லாட்சிக்கு வலியுறுத்தும் அமைப்பினை நடத்தி வருபவருமான டி ஆர் கார்த்திகேயன் அவர்களிடம் கேட்டபொழுது,
லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் வந்து மாற்றங்கள் அவசியம், மிக அவசியம். ஏன்னா இந்த வஞ்சி ஊழல் தடுப்பு மற்றும் விஜிலன்ஸ் கமிஷனு, சிபிஐ, லோக் ஆயுக்தா எல்லாம் பண்ணாலும் கூட ஊழல் அதிகமாகிட்டு இருக்கிறத குறையும். அப்படின்னா சட்டத்தில் குறை இருக்கு, ஓட்டை இருக்கு. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவது மிக மிக அவசியம். சில வழக்குகள் வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வரைக்கும் இழுத்தடிச்சுட்டு நீட்டு போகிறதுனால எந்த விதமான ஒரு அதனால் ஒரு ப்ரிவென்ஷனும் இல்லை. அதற்காக ஒரு காலகட்ட வரையறுத்து அதுக்குள்ளே விசாரணை முடிய வேண்டும், குற்றப்பத்திரிகை சாக்கப்பட வேண்டும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக 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 அவசியமான ஒரு சட்ட திருத்தம்.
இதே சமயத்துல வந்து இன்னொரு தரப்பினர் வந்து ஒரு வழக்கம் வந்து 2 ஆண்டுகளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற காலக்கெடு நிர்ணயிக்கிறதெல்லாம் வந்து பழிவாங்கும் அரசியல்காரர்களுக்கு வந்து அது வந்து ஒரு எளிமையான விஷயமா
ஆயிடும். குற்றவாளிகள் தப்பிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் சொல்றது, அவர்கள் ஊழல் செய்தவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் இருக்கலாம் அவர்களுக்கு. எல்லாம் அவருடைய குற்றம் பட்டவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சமுதாயத்தினுடைய உரிமைகளை பற்றியும் கொஞ்சம் மனசு வச்சுக்கணும். சமுதாயத்தை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்காமல் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் எடுத்துக்கணும். அவருக்கு அந்த மாதிரி குற்றம் புரியும் ஊழல்வாதிகளுக்கு நாம் துணை போவது போல் ஆகும்.
இதே சமயத்துல வந்து இந்த மாதிரியான நீதி விசாரணைகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பதிலாக வந்து ட்ரையல் கோர்ட்ல, அதாவது வந்து சிறப்பு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல வந்து விசாரணைக்கப்படணும் அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்றது வந்து
அது ஒரு அவசியமான திருத்தம் தான். பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அவர்கள் மீது இருக்க குற்றச்சாட்டுகள் இருந்து விரைவாக விசாரித்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமானால் அதுக்கு தனி நீதிமன்றங்களும் அவசியம், கால வரையறையும் கொடுக்கப்பட வேண்டும்
என்றார் டி ஆர் கார்த்திகேயன்.
தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர் உறவை எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து பல்துறையினரிடமிருந்து அரசு கருத்து கேட்டு வருவதாக கூறி செய்தி ஒன்று வெளியானதை அடுத்து அவ்வகையில் ஆசிரியர்கள் சங்கம் ஒன்று ஆசிரியைகள் தமது உடை விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டுமானால் பள்ளி ஆசிரியைகள் தங்கள் ஆடைக்கு மேல் கோட் போன்ற ஒன்றை அணிய வேண்டுமென சில ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் கூறுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஆசிரியை ஒருவரை மாணவர் காதலித்து ஊரை விட்டு சென்றதாக செய்திகள் அடிபட்டன. இந்த சம்பவத்தை அடுத்து பள்ளிகளில் ஆசிரியைகள் பாடம் நடத்தும்போது கோட் போன்ற மேலாடை ஒன்றை அணிந்து கொள்ள வேண்டுமென தமிழ்நாடு ஓவிய ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் மாநில தலைவர் நல்லகாசிராஜன் என்பவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆலோசனை மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். மாணவர்களின் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டுமானால் ஆசிரியைகளுக்கு உடை கட்டுப்பாடு மிக அவசியம் என பிபிசி தமிழோசியிடம் கூறினார் நல்லகாசிராஜன்.
சில நேரங்களில் பையங்க கேள்வி பண்றது, டீச்சர்ஸ் சிரிக்கிறது, கண்ட இடத்துல எழுதி போடுறது அவங்கள பத்தி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஆடை அமைப்புல வர்றதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்னு தான் தோணிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ தலை நிறைய பூ வச்சு அப்பியரன்ஸாக இருக்கும்போது ஒரு பிளாக் போர்டில் அவங்க எழுதி போடுறாங்க, ஒரு கையில் புக்கம் வச்சுட்டு எழுதி போடுறாங்க. அப்போ வந்து பையனுடைய பார்வையில் அந்த பேக் சைடு, அந்த ஃப்ரண்ட் சைடு, சைடு வியூ எல்லாமே பார்க்கும்போது அவனுக்கு வந்து வேற வேற விதமான கவனச்சிதறல்களை உண்டாக்குது. அதை வந்து அவங்க வந்து ஒரு கோட்டு போட்டிருந்தா அல்லது அந்த பூ வைக்காம ஒரு கொண்டை போட்டிருந்தா அது கொஞ்சம் அது சரியாக வரும் அப்படின்றது எங்களுடைய அபிப்பிராயம்.
தற்போது மதிப்பெண்களை குறிவைத்தே பாடங்கள் நடத்தப்படுவதால் மாணவர்களுக்கு நன்னறி வகுப்புகள் இல்லாமல் போய்விட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கு உடை கட்டுப்பாடு இருப்பது தவறில்லை என்கிறார் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் தலைவரான இளமாறன்.
தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் ஏற்கனவே அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க, நீதி போதனை பாடப்பிரிவு கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் மாணவர்கள் ஒழுக்கத்தை வலுவ மேம்படுத்துவதற்கு வசதியாக அமையும். இப்ப ரிசல்ட் ஓரியன்டாக அந்த பாட வேலை எடுத்தப்பட்டதுனால மாணவர்களின் ஒழுக்கம் கொஞ்சம் தொடங்கி வருது. ஆசிரியர் என்பது சமுதாயத்திற்கு முன்னோடியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ வேண்டியவர்கள். அதில் உடை கட்டுப்பாடு மிக அவசியமானதுதான்.
ஆனால் மாணவர்கள் தவறு செய்வார்கள் என்பதால் ஆசிரியைகளுக்கு உடை கட்டுப்பாடு விதிப்பதை ஏற்க முடியாது என்கிறார் அரசு பள்ளி ஆசிரியையும் கவிஞருமான சுகிரதராணி.
உடை கட்டுப்பாடு அப்படின்றது வந்து இருப்பார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது உடை கட்டுப்பாடு விதிக்கணும் தான். அதுல ஒரு குறிப்பிட்ட சாரர் பெண் ஆசிரியர்கள் மட்டும் இந்த மாதிரி உடை கட்டுப்பாடு விதிக்கிறது அப்படின்றது ஒரு மோசடித்தனமான ஒரு அடிப்படையான செயலா தான் நான் பாக்குறேன். சேலை நல்ல வந்து ஓவர் கோட் போட்டா மட்டும் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா. அப்போ ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கு படிக்கிற குழந்தைங்கிட்ட எல்லாம் நடக்கும்போது அவர்கள் என்ன மாதிரியான உடையை அணிஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து முழுக்க முழுக்க அரசால வழங்கக்கூடிய சுடிதார் போன்ற உடையை தான் மாணவி அணிஞ்சிருக்காங்க. அது வந்து மேலிருந்து கீழே வரையும் முழுக்க முழுக்க உடலை வந்து மூடக்கூடிய ஒரு ஆடைதான். அப்படி அந்த மாணவர்கிட்டே வந்து ஆசிரியர் பாலியல் வல்லுறவு பண்றாங்க. அப்போ பாலியல் வல்லுறவு பண்றதுக்கு ஆடைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றதுதான் வந்து ஒரு கருத்தா இருக்கு.
தமிழக அரசை பொறுத்தவரை ஆசிரியர்களுக்கான உடை கட்டுப்பாடு குறித்து எந்த ஆலோசனையும் யாரிடமிருந்தும் கேட்கவில்லை என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எந்த ஒரு சுற்றறிக்கையும் விடப்படவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அண்மையில் ஆந்திர மாநில காவல்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த பலர் செம்மரம் கடத்துவதில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் திரைப்படமாக எடுக்கப்பட உள்ளது குறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களான காதல், சத்தம் போடாதே, குப்பி, காவலர் குடியிருப்பு, வனயுத்தம் வரிசையில் தற்போது தூக்குமர பூக்கள் என்கிற திரைப்படமும் இணைந்துள்ளது. பெரும்பாலும் இதுபோன்ற படங்கள் அத்தகைய சம்பவம் நிறைவு பெற்று ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் தான் உருவாக்கப்பட்டு வந்துள்ளன. ஆனால் தற்போது துவங்கப்பட்டுள்ள இப்படத்தில் இடம்பெற்றுள்ள சம்பவம் நடைபெற்ற சில நாட்களில் துவங்கப்பட்டுள்ளதால் பலரது கவனத்தையும் அது ஈர்த்துள்ளது. ஆந்திராவில் செம்மரக்கட்டை வெட்டினார்கள் என்று குற்றம் கூறி 20 தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை மையமாக வைத்துதான் தூக்குமர தூக்கல் என்கிற படம் தயாரிக்கப்படுகிறது. இவ்வளவு விரைவாகவும் இந்த குறிப்பிட்ட கதையையும் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன என்று அப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரும் இயக்குநருமான காளிதாசிடம் கேட்டேன்.
இந்த படத்தினுடைய நோக்கமே ஒரு டெமோக்ரசி கண்ட்ரில ஒரு டிக்டேட்டர் மாதிரி வந்து இன்னைக்கு ஆந்திராவில் அப்பாவி தமிழர்களை இப்படி எல்லாம் கூட அவங்க கொடூரங்கள் படுத்தி இப்படி கூட கொண்டு அவங்களை இப்படி எல்லாம் சித்திரவதை படுத்திருக்காங்க. இது வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே போயிட்டு இருக்கு. ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு அப்பாவிகளை கூட்டிட்டு போய் கொடூரமான முறையில கொண்டு அவங்க மேல பதி போட்டு அதுக்கு உண்மைகள் என்னன்றது தெரியாமலேயே ரகசியமா போயிட்டு இருக்கு. இரண்டாவது, இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்றத திரைக்காவியமா 75% உண்மை சம்பவங்களையும் 25% ஓரளவுக்கு கற்பனைகளையும் கலந்துதான் இந்த படத்தை உருவாக்கத்துக்கு வேண்டிய நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த விவகாரம் நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு. இப்படி இருக்கும் போது வந்து தணிக்கை குழு இந்த திரைப்படத்தை வந்து திரையிடுறதுக்கு அனுமதி வழங்கும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க?
இப்போ பத்திரிகையிலும் டிவில எந்த அளவுக்கு செய்திகள் இருக்கோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்க நிறுத்திக்கிறோம். நாங்க அதுக்கு பிறகு அவங்க சொல்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நாங்க இதுல சொல்ல போறது இல்லை சார். ஒரு மாநில சர்க்கார் கூட இப்போ அவங்க சம்பந்தப்பட்டது இந்த படம் வெளிவந்தா அவங்களுக்கு அரசியல பாதிப்புகள் ஏற்படுறதுனால அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் வச்சு கூட சென்சார்ல தடுக்க முயற்சிக்கலாம். இல்ல மேல வந்து நம்ம அதை பத்தி நாங்க பேச பண்றதுக்கு அது எது வரைக்கும் வந்தாலும் நாங்க அதுக்கு தயாராகவே இருக்கிறோம்
என்றார். ஆந்திராவில் செம்மரக்கட்டை வெட்டினார்கள் என்று குற்றம் கூறி 20 தமிழ்நாட்டு தொழிலாளர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை மையமாக வைத்து தூக்குமர பூக்கள் என்கிற படத்தை தயாரித்து இயக்கும் காளிதாஸ்.
டெல்லியிலிருந்து பிபிசி ஜெயக்குமார் வழங்கிய அந்த தகவலுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.